இந்திய தத்துவங்களை பொறுத்தவரையில் வேதாந்தமும் சைவ சித்தாந்தமும் மிகப்பெரிய தத்துவங்களாக கொள்ளப்படுகின்றன. இவை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை பற்றி கூற முடியுமா?
பல பல வித்தியாசங்கள். அதுல ஒரு முறைகள் அப்படின்னு வரும்போது இது அடிப்படையான ஒரு வேற்றுமை. அது இந்த இப்ப நான் சொன்னது மாதிரி சைவ சித்தாந்த ஆய்வு உலகத்தையே ஒரு நூலாக எடுத்துக்கொண்டு அது வந்து புறவுரு புதையுரு என்ற முறையில் அது செல்கின்றது. புறவுருவிலிருந்து நாம் புதையுருவுக்கு செல்ல வேண்டும். அப்போ நம்ம புறவுரு அப்படிங்கிறது உலக தோற்றம், அவன் அவள் அது என்னும் அவை அது தோன்றி நின்று அழிகின்ற அந்த இது, அதை வைத்து தான் நம்ம வந்து அதுக்கு கீழே என்ன இருக்குது புரிந்திருக்கிறது என்ன அப்படின்ட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அங்கே வந்து ஆணவமலம் இருக்கின்றது. அங்கே அந்த ஆணவமலத்தை ஆட்சி செய்கின்றவனாக இறைவன் இருக்கின்றான், அவன் பஞ்ச கிருத்தியன் சங்கார காரணன் அப்படின்னா நம்ம முடிக்கிறோம். இது சைவ சித்தாந்தம் முறையியல், யாராலும் மறுக்க முடியாத வகையில் முறையியல். இதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லும்போது அந்த புற உரு வந்து சர்ஃபஸ் ஸ்ட்ரக்சர், புதை உரு வந்து டீப் ஸ்ட்ரக்சர். அப்போ இறைவன் எனப்படுகின்றவன் த டீப்பஸ்ட் ஆஃப் த டீப் ஸ்ட்ரக்சர், புதையுருக்கள்லேயே புதைந்து 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 ரொம்ப ஆழமான முறையில் மிக மிக ஆழத்தில் எல்லையில் மூலத்தில் இருக்கிறவன் தான் இறைவன். ஆக இந்த மாதிரியான சிந்தனையில் இறைவன் இருக்கின்றான், அவன் எல்லாவற்றையும் செய்கின்றான். அந்த இறைவனுக்கு வேறாக ஆன்மா இருக்கின்றது. ஆன்மா மலத்தால் பந்திக்கப்பட்டு சாமலனாக இருக்க இறைவன் அந்த மலத்தை ஆட்சி செய்கின்றவனாக அப்பாற்பட்டவனாக நிமலனாக இருக்கின்றான் என்று அந்த கருத்து. அந்த கருத்தோடு வர்றதுதான் அந்த மலத்தால் பந்திக்கப்பட்ட ஆன்மா இறைவனை நெருங்க நெருங்கத்தான் அவன் நிமலன் என்பதனால இந்த ஆன்மாவும் நிமலம் நிமலத்துவமாகி சுத்தமாகி வீடு வேறு அடையும் அப்படிங்கிற ஒரு கருத்து. இந்த மாதிரியான கருத்து எத்தனையோ வகையான வேதாந்தங்கள் இருக்கு, ஆனால் எந்த ஒரு வேதாந்த கோட்பாட்டிலையும் அது இருக்காது. அது வந்து அத்வைத வேதாந்தமாக இருக்கட்டும், துவைதமாக இருக்கட்டும், விசிஷ்டாத்வைதமாக இருக்கட்டும், எதுலுமே இல்லை. அதுவும் குறிப்பாக பிரபலமான அந்த அத்வைத வேதாந்தத்தில் இது அறவே இல்லை. காரணமே என்னன்னா இந்த புற உரு புதையுரு அப்படிங்கிற அந்த வேறுபாடு மெத்தடாலஜி இருக்குல்ல அங்கே வேதாந்தத்திலே இல்லை. பிரம்மசூத்திரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தா பிரம்மம் ஜின்னாசு அப்படின்னு தொடங்குது. அப்படின்னா என்ன, சரி இனிமேல் நம்ம பிரம்மத்தை பற்றி விசாரிப்போம் அப்படின்ட்டு பிரம்மத்தை இருக்கின்ற ஒரு பொருளாக ஏற்றுக்கொண்டு தான் விசாரணை தொடங்குது. சரி எப்படி நீங்கள் அந்த பிரம்மம் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வேதங்கள் சொல்லுது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லுவாங்க. உபநிடங்கள் வேதங்கள் அப்போ அங்கே வந்து தி சர்ச் ஃபோ அப்படின்னு சொல்கிறோமா, இது விசாரணை அப்படிங்கிறது இல்லை. ஏற்கனவே மேற்கொண்டு வேதங்கள் சொல்லிவிட்டன, அந்த வேதங்கள் பொய் சொல்லாது, அவை பிரமாண நூல்கள் ஆகவே இறைவன் பிரம்மம் இருக்கின்றது அதனை பற்றி தான் விசாரித்து வச்சா அது தெளியணும். அந்த தெளிவின் அடிப்படையில் தான் நம்ம வந்து அகம் பிரம்மம் அஸ்மி என்பது போன்ற மகா வாக்கியங்களுக்கு பொருள் காண முடியும் அப்படின்னு போகுது. அப்போ உலகத்தை பற்றி அங்கே என்ன ஆராய்ச்சி அப்படிங்கும்போது அறவே இல்லை. அங்கே உலகம் வந்து அவங்களுக்கு என்ன பொய் பொருள் ஆகின்றது, அதான் மாயாவாதம். மாயாவாத வேதாந்தத்தில் உலகம் ஒரு பொய் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் உலகம்தான் மையம், உலகம்தான் இந்த புற உரு. அந்த புற உருவை நன்றாக புரிந்து கொண்டு தான் நம்ம மூலமாகிய புதை உரு இறைவனுக்கு செல்ல முடியும். அப்போ அந்த அவன் அவள் அது அவையினும் அவை அந்த அது அதுவே பொய் அப்படின்னா அப்புறம் இறைவன் இருக்கின்றான் எப்படி இருக்கின்றான் என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும், முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னும் போது இதுவும் உண்மைதான், புற உருவும் உண்மைதான், புதை உருவும் உண்மைதான். புற உருவாகிய இந்த உலக அறிவிலிருந்து சுற்றுணர்விலிருந்து அதையே கடைந்து கடைந்து ஆய்ந்து ஆய்ந்து ஆழம் ஆழம் சென்று இறைவழி காட்ட நம்ம வந்து கடைசியில் அந்த இறைவனை உணர முடியும். இருக்கின்றான் இறைவன் அப்படின்னு உணரும்போது அப்புறம் அங்கே வந்து பார்வைகள் மாறும். அப்ப என்னுடைய நூல்ல தான் வற்புறுத்தி சொல்லியிருக்கிறேன், அழிவில் உண்மை என்ற அந்த நூல்ல இந்த பொருளிய பார்வை, நூலிய பார்வை, நுதலிய பார்வை அப்படின்ட்டு பார்வைகள் மாறிக்கிட்டே வரும்போது எங்கே நுதலிய பார்வை நெற்றிக்கண் திறக்கின்றதோ அப்பொழுது இறைவனை நேரிலே காண முடியும். ஆக அங்கதான் வந்து திருஞான சம்பந்தர் வருகின்றார். ஏதுக்களாலும் எடுத்த மெய்களாலும் மிக்க சோதிக்க வேண்டாம், சுழன்றறிந்து உள்ள சோதியம் பெருமான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. என் கண் முன்னே ஞான கண்ணுக்கு இறைவன் சுழலொலியாக இறைமதியாக சுழந்து கொண்டிருக்கும் போது அவன் இருக்கிறானா இல்லையா அதுக்கு என்ன ஏது எடுத்துக்காட்டு அப்படின்னு ஏன்டா விசாரிக்கிற, தேவையில்லை அந்த மாதிரி விசாரணைலாம் அப்படின்ட்டு சிறுவன் சொல்றாரு. இல்ல அதே போலத்தான் பொருளிய பார்வையில இறைவன் இருக்கின்றான் என்று வெளிப்படையா தெரியாது, நூலிய பார்வை இருக்கின்றான் என்று உணர்வு வரும். ஆனால் நுதலிய பார்வை நெற்றிக்கண் பார்வை திறந்த பிறகு அந்த கேள்விக்கு இடமே இல்லை. ஏன்னா இறைவன் தரிசனமாகின்றான், பல்வேறு வடிவங்களை தன்னை காட்டுகின்றான். அப்ப அதுக்கு பிறகுதான் இன்னும் பல பல பார்வைகள்லாம் வருது இல்லையா. ஆக இந்த மாதிரியான அடிப்படையில செல்கின்ற சைவ சித்தாந்தம் வேதாந்தத்துக்கு புறம்பானது. வேதாந்தம் வந்து வேதம் இல்லை அப்படின்னா வேதாந்தம் இல்லை, ஆனா சைவ சித்தாந்தம் அப்படி இல்லை, உலகத்தை வைத்து இந்த ஞான ஆராய்ச்சி செய்கின்றது. ஆக இதுக்கு அடிப்படையான ஒரு என்றுமே அழியாத ஒரு தன்மை இந்த சைவ சித்தாந்தத்துக்கு உண்டு அப்படின்னு நினைக்கிறேன் சுபா.